ஓம் சாந்தி. ஜூன் 28, 2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அகநோக்கு உடையவர்கள் ஆகுங்கள். அதாவது மௌனத்தில் நிலைத்திருங்கள். உங்கள் வாயினால் எதையும் கூறாதீர்கள். பணிகள் அனைத்தையும் அமைதியாக மேற்கொள்ளுங்கள். ஒரு பொழுதும் அமைதியின்மையை பரப்பாதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை ஏழ்மையாக்கிய மிகப்பெரிய எதிரி எது? பதில்: கோபமாகும். கோபம் இருக்குமிடத்தில் தண்ணீர் கலசமும் உலர்ந்து விடுகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த தீய ஆவியினாலேயே வைரங்களினாலும் இரத்தினங்களினாலும் நிறைந்திருந்த பாரதத்தின் கலசம் இப்பொழுது வெறுமையாகிவிட்டது. இந்த தீய ஆவியே உங்களை ஏழ்மையாக்கிவிட்டது. கோபம் அடைந்திருப்பவர் தானும் சூடாகி பிறரையும் சூடாக்கி விடுகிறார். எனவே இப்பொழுது அகநோக்குடையவர்களாகி அந்த தீய ஆவியை அகற்றிவிடுங்கள். ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, அகநோக்குடையவர்கள் ஆகுங்கள். அகநோக்கு உடையவர் ஆகுதல் என்றால் எதனையும் கூறாதிருப்பதாகும். உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யுங்கள். தந்தை இங்கு அமர்ந்திருந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த கற்பித்தல்களை கொடுக்கின்றார். இதனை பற்றி மேலும் அதிகமாக கூற வேண்டிய அவசியமில்லை. வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் எவ்வாறு வாழ்வது என்பது பற்றி ஒரு விளக்கம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவே மன்மனாபவ் ஆகும். என்னை நினைவு செய்யுங்கள். இதுவே முதலாவதும் முக்கியமானதுமான கருத்தாகும். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் கோபப்படக்கூடாது. ஒரு கலசத்தில் உள்ள நீரையும் உலரச் செய்யக்கூடியதே கோபமாகும். கோபம் அடைந்துள்ளவர் அமைதியின்மையை பரப்புகின்றார். எனவே வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். உங்கள் உணவை உண்ணுங்கள். உங்கள் காரியாலயத்திற்கு அல்லது தொழில் போன்றவற்றுக்கோ செல்லுங்கள். அங்கும் நீங்கள் மௌனத்தில் நிலைத்திருப்பது நல்லது. அனைவரும் தங்களுக்கு அமைதி வேண்டுமென கூறுகிறார்கள். தந்தை அமைதி கடல் என குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு கொடுக்கும் வழிகாட்டல், என்னை நினைவு செய்யுங்கள். எதுவும் கூற வேண்டிய அவசியமில்லை. அகநோக்கில் நிலைத்திருந்தாலே போதும். நீங்கள் ஆபீஸிற்கு உங்கள் பணியை சென்று செய்ய வேண்டும். ஆனால் அதிகமாக பேச வேண்டியதில்லை. நீங்கள் முற்றிலும் இனிமையானவராக வேண்டும். எவருக்கும் துன்பம் விளைவிக்காதீர்கள். சண்டையிடுதல் போன்றவையும் கோபமடைவதே ஆகும். காமம் உங்கள் கொடிய எதிரி. இரண்டாவது எதிரி கோபமாகும். அது உங்களை ஒருவருக்கொருவர் துன்பத்தை விளைவிக்குமாறு செய்கிறது. கோபத்தினாலேயே பல சண்டைகள் இடம்பெறுகின்றன. சத்தியுகத்தில் சண்டையே இல்லை என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். கோபம் என்பது ஒருவர் இராவணனை போன்றிருப்பதாகும். கோபமுடையவர்கள் அசுர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என அழைக்கப்படுகின்றனர். அவர்களினுள் தீய ஆவி பிரவேசிக்கிறது. அவர்களுக்கு எதுவுமே கூற வேண்டியதில்லை. ஏனெனில் அம்மனிதர்களிடம் இந்த ஞானம் இல்லை. அவர்கள் தொடர்ந்தும் கோபம் அடைவார்கள். கோபம் அடைபவர்கள் கூட நீங்கள் கோபித்துக் கொள்ளும் பொழுது சண்டை இடம்பெறும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இது மிகவும் மூர்க்கமான தீய ஆவியாகும். அதனை நீங்கள் சாதுரியமாக விரட்டிவிட வேண்டும். உங்கள் வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வெளிவருவதை அனுமதிக்காதீர்கள். அவை பெருமளவு பாதிப்பை விளைவிக்கின்றன. கோபத்தினாலேயே விநாசம் இடம்பெறுகிறது. ஒரு வீட்டில் கோபம் ஏற்படும் பொழுது அங்கு பெரும் அமைதியின்மை நிலவுகிறது. நீங்கள் கோபம் அடையும் பொழுது தந்தையின் பெயரை இழிவடைய செய்கின்றீர்கள். இவ்வாறான தீய ஆவிகளை நீங்கள் விரட்டிவிட வேண்டும். அவற்றை நீங்கள் ஒருமுறை விரட்டிவிட்டால் அரை சக்கரத்திற்கு அவை இருக்க முடியாது. இந்த 5 விகாரங்களும் இப்பொழுது முழு வலிமையுடன் உள்ளன. விகாரங்கள் முழு வலிமையுடன் இருக்கின்ற இந்த நேரத்திலேயே தந்தை வருகின்றார். இந்த கண்கள் மிகவும் குற்றப்பார்வை உடையவை. வாயும் குற்றமுள்ளதாகவே உள்ளது. மக்கள் சப்தமாக பேசும் பொழுது அவர்கள் சூடாகுவதுடன் தமது வீட்டையும் சூடாக்குகின்றார்கள். காமமும் கோபமும் உங்கள் மிகப்பெரிய இரு எதிரிகளாகும். கோபம் அடைப்பவர்களால் நினைவில் நிலைத்திருக்க முடியாது. நினைவில் நிலைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் அமைதியாக இருப்பார்கள். உங்கள் சொந்த இதயத்திடம் கேளுங்கள், நான் எனக்குள் தீய ஆவியை கொண்டுள்ளேனா? பற்று என்ற தீய ஆவியும் உள்ளது, பேராசை என்ற தீய ஆவியும் உள்ளது. தீய ஆவியான பேராசையும் குறைந்தது அல்ல. இவை அனைத்தும் தீய ஆவிகள். ஏனெனில் அவை இராவணனின் சேனைக்குரியவை. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கின்றார். எனினும் இதில் பலர் குழப்பமடைந்துள்ளார்கள். அவர்கள் அதிக அளவு பக்தி செய்துள்ளதால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பக்தி மார்க்கம் என்பது ஷரீர உணர்வாகும். அரை சக்கரத்திற்கு ஷரீர உணர்வே இருந்து வருகிறது. புறநோக்கு உடையவர்களாக இருந்ததால் உங்களை ஆத்மாக்கள் என உங்களால் கருத முடியவில்லை. தந்தை இதனை பெருமளவு வலியுறுத்தி கூறுகின்றார். உங்களை ஆத்மாக்கள் என கருதி உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். எனினும் இதனை எவ்வாறு செய்வதென அவர்கள் அறியாதுள்ளார்கள். மற்ற விஷயங்கள் அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் எவ்வாறு நினைவை கொண்டிருப்பது? எதனையும் எங்களால் பார்க்க முடியவில்லை. அவர்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது, உங்களை ஆத்மாக்கள் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? அந்த ஒரே ஒருவரே உங்கள் எல்லையற்ற தந்தை என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். சிவா சிவா என்று உங்கள் உதட்டினால் கூற வேண்டியதில்லை. நீங்கள் ஓர் ஆத்மா என்பதை உள்ளார்ந்தமாக அறிவீர்கள். மனிதர்கள் அமைதியை வேண்டி நிற்கின்றார்கள். பரமாத்மா மாத்திரமே அமைதி கடலாவார். நிச்சயமாக அவர் ஒருவர் மாத்திரமே ஆஸ்தியை கொடுப்பவர். இப்பொழுது தந்தை விளங்கப்படுத்துகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். நீங்கள் அமைதி நிறைந்தவர்கள் ஆகுவதுடன் உங்கள் எண்ணற்ற பிறவிகளின் பாவங்களும் அழிக்கப்படும். வேறு எதுவுமே இல்லை. பெரிய நீள்கோள் வடிவமாக எதுவும் இல்லை. ஆத்மாக்கள் சின்னம் சிறியவர்கள். தந்தையும் சின்னம் சிறியவரே. அனைவரும் அவரை நினைவு செய்து கூறுகிறார்கள், ஓ பகவானே, ஓ கடவுளே. இதனை கூறியவர் யார்? இதனை ஆத்மாக்களே கூறுகிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் தந்தையை நினைவு செய்கிறார்கள். எனவே தந்தை குழந்தைகளுக்கு கூறுகின்றார், மன் மனாபவ். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, அக நோக்கில் நிலைத்திருங்கள். நீங்கள் பார்க்கின்ற அனைத்தும் அழிய உள்ளன. ஆத்மாக்கள் அமைதியில் அமைதி தாமத்தில் இருப்பார்கள். ஆத்மாக்கள் அமைதி தாமத்திற்கு திரும்ப வேண்டும். ஆத்மாக்கள் தூய்மையாகும் வரை அமைதி தாமத்திற்கு திரும்ப முடியாது. சாதுக்களும் புனிதர்களும் தாங்கள் எவ்வாறு அமைதியை அடைவது என்று கேட்கிறார்கள். தந்தை உங்களுக்கு இலகுவான வழியை காட்டுகின்றார். எனினும் குழந்தைகளாகிய உங்களில் பலருக்கு அமைதியில் நிலைத்திருக்க முடிவதில்லை. வீட்டில் வாழ்கின்ற உங்களில் சிலர் அமைதியாகவே இருப்பதில்லை என்பதை பாபா அறிவார். அவர்கள் சிறிது நேரத்தை நிலையத்தில் செலவழிக்கிறார்கள். இருப்பினும் அவர்கள் உள்ளார்ந்தமாக அமைதியாக இருப்பதோ அல்லது தந்தையை நினைவு செய்வதோ இல்லை. அவர்கள் நாள் முழுவதும் தொடர்ந்தும் வீட்டில் குழப்பம் விளைவிக்கிறார்கள். ஆதலால் அவர்கள் நிலையத்திற்கு சென்றாலும் அமைதியாக இருக்க முடிவதில்லை. ஒருவர் பிறர் ஒருவரின் சரீரத்தின் மீது அன்பு கொண்டிருந்தால் அவருடைய மனமானது ஒருபொழுதும் அமைதியை அனுபவம் செய்ய முடியாது. அவரை மாத்திரம் நீங்கள் நினைவு செய்கின்றீர்கள், அவ்வளவே. தந்தை விளங்கப்படுத்துகின்றார். மனிதர்கள் தங்களுக்குள் 5 விகாரங்களை கொண்டிருக்கிறார்கள். தீய ஆவி ஒன்று இவருக்குள் பிரவேசித்து விட்டது என்று கூறப்படுகிறது. இந்த தீய ஆவிகளை உங்களை ஏழ்மையாக்கியுள்ளன. ஒரு நேரத்தில் ஒரு தீய ஆவியே பேய் ஒருவரில் பிரவேசிக்க முடியும். தந்தை கூறுகின்றார், இந்த 5 தீய ஆவிகளும் அனைவரிலும் இருக்கின்றன. இந்த தீய ஆவிகளை அகற்றுவதற்காக மக்கள் கடவுளை கூவி அழைக்கின்றார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், பாபா வந்து எங்களுக்கு அமைதியை கொடுங்கள். இந்த தீய ஆவிகளை விரட்டுவதற்கான வழியை எங்களுக்கு காட்டுங்கள். இந்த தீய ஆவிகள் அனைவரிலும் உள்ளன. இது இராவண ராஜ்யமாகும். காமமும் கோபமும் மிகப்பெரிய தீய ஆவிகளாகும். தந்தை வந்து இந்த தீய ஆவிகளை விரட்டி விடுகின்றார். எனவே அவருக்கு அதற்கான பிரதி பலனை நீங்கள் கொடுக்க வேண்டும். அம்மக்கள் தீய ஆவிகளையும் பேய்களையும் விரட்டினாலும் அதன் மூலம் அவர்கள் எதனையும் அடைவதில்லை. முழு உலகிலிருந்தும் தீய ஆவிகளை விரட்டுவதற்காகவே தந்தை வருகின்றார் என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இந்த தீய ஆவிகள் உலகிலுள்ள அனைவரின் மீதும் உள்ளன. தேவர்களில் எந்த தீய ஆவிகளும் இருப்பதில்லை. அவர்களிடம் காமம், கோபம், பேராசை அல்லது பற்று போன்ற எந்த சரீர உணர்வும் இருப்பதில்லை. எனக்கு முட்டை உண்ண ஆசையாக உள்ளது, எனக்கு இதனை அல்லது அதனை உண்ண ஆசையாக உள்ளது என்ற தீய ஆவியான பேராசையும் குறைந்ததல்ல. இந்த தீய ஆவி பலரிலும் உள்ளது. காமம், கோபம் போன்ற தீய ஆவிகள் உங்களுக்குள் உள்ளனவா என்பதை உங்கள் இதயபூர்வமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆதலால் இந்த தீய ஆவிகளை விரட்டுவதற்கு தந்தை அதிக பிரயத்தனம் செய்ய வேண்டியுள்ளது. சரீர உணர்விற்கு வரும்பொழுது எவரையாவது அரவணைக்கும் ஆசையும் ஏற்படுகிறது. அப்பொழுது உங்கள் வருமானம் முழுவதும் அழிக்கப்படுகிறது. கோபத்தை கொண்டிருப்பவர்களுக்கும் அதுவே நடைபெறுகிறது. ஒரு தந்தை, லௌகீக தந்தை, கோபமடைந்து தனது மகனை அடிக்கின்றார் அல்லது மகன் தனது தந்தையை அடிக்கின்றார் அல்லது மனைவி தனது கணவனை கொலை செய்கின்றாள். எந்த வகையான வழக்குகள் இருக்கின்றன என்று சிறைச்சாலைக்கு சென்று பாருங்கள். இந்த தீய ஆவிகள் பிரவேசித்ததனால் பாரதத்தின் நிலைமை என்னவாகி உள்ளது என பாருங்கள். தங்கமும் வைரங்களும் நிறைந்திருந்த பாரதத்தின் பெரிய கலசம் இப்பொழுது வெறுமையாகிவிட்டது. ஒருவர் கோபமடைவதால் நீர் கலசமும் கூட உலர்ந்து விடுகிறது என்று கூறப்படுகிறது. பாரதமும் அதே நிலைமையை அடைந்துள்ளது. அதனை எவருமே அறிய மாட்டார்கள். தந்தையே வந்து இந்த தீய ஆவிகளை அகற்றுகின்றார். மனிதர்கள் எவராலும் அவற்றை அகற்ற முடியாது. இந்த ஐந்து தீய ஆவிகளும் மிகவும் சக்தி வாய்ந்தன. அவை அரை சக்கரமாக இருந்தன. கேட்கவே வேண்டாம். சிலர் தூய்மையாக இருந்தாலும் விகாரத்தின் மூலமே அவர்கள் பிறப்பெடுக்கிறார்கள். அதுவும் விகாரமே ஆகும். ஐந்து தீய ஆவிகளும் பாரதத்தை முற்றிலும் ஏழ்மையாக்கிவிட்டன. நாடகம் எவ்வாறு ஆக்கப்பட்டுள்ளது என பாருங்கள். தந்தை அமர்ந்திருந்து இதனை விளங்கப்படுத்துகின்றார். பாரதம் வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெறும் வகையில் அது மிகவும் ஏழ்மையாகிவிட்டது. பாரதத்தின் விஷயங்களை பற்றி தந்தை விளங்கப்படுத்துகின்றார். இக்கல்வியின் மூலம் குழந்தைகளாகிய நீங்கள் அதிக அளவு செல்வத்தை பெறுகின்றீர்கள். இது அழிவற்ற தந்தை கற்பிக்கின்ற அழிவற்ற கல்வியாகும். பக்தி மார்க்கத்துக்கென அதிக அளவு சம்பிரதாயங்கள் உள்ளன. மிகவும் இளம் வயதிலிருந்தே பாபா கீதையை கற்பதும் நாராயணரை வழிபடுவதும் வழக்கமாக இருந்தது. ஆனாலும் அவர் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை. தான் ஓர் ஆத்மா என்பதையும் அந்த ஒருவரே எங்கள் தந்தை என்பதையும் கூட அவர் புரிந்து கொள்ளவில்லை. இதனாலேயே எவ்வாறு நினைவு செய்வது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். ஓ, நீங்கள் பக்தி மார்க்கத்திலும் அவரை நினைவு செய்து கூறுகின்றீர்கள். ஓ கடவுளே, வந்து எங்களை விடுதலை செய்யுங்கள். எங்கள் வழிகாட்டி ஆகுங்கள். முக்தியையும் ஜீவன் முக்தியையும் அடைவதற்கு ஒரு வழிகாட்டி தேவைப்படுகின்றார். இப்பழைய உலகின் மீது நீங்கள் விருப்பமின்மையை கொண்டிருப்பதற்கு தந்தை உங்களை தூண்டுகின்றார். இந்நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் அவலட்சணமானவர் ஆகியுள்ளார். எனவே எவராலும் எவ்வாறு ஓர் அழகான சரீரத்தை பெற முடியும்? எவ்வளவுதான் அழகான நிறத்தை கொண்டிருந்தாலும் ஆத்மா இன்னமும் அவலட்சணமாகவே உள்ளார். அழகான நிறத்தையும் அழகான சரீரங்களையும் உடையவர்கள் அதிக அளவு போதையை தங்களை குறித்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்மாக்கள் எவ்விதமான அழகானவர்களாக ஆகின்றார்கள் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. இதனாலேயே அவர்கள் நாஸ்திகர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். படைப்பவரான தந்தையையும் அவரது படைப்பையும் அறியாதவர்கள் நாத்திகர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். அவரை அறிந்தவர்கள் ஆஸ்திகர்கள் என அழைக்கப்படுகின்றனர். தந்தை இங்கு அமர்ந்திருந்து அனைத்தையும் மிக தெளிவாக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் இதயத்தை கேட்க வேண்டும். நான் எந்த அளவிற்கு சுத்தமாக உள்ளேன், எந்த அளவிற்கு என்னை நான் ஓர் ஆத்மாவாக கருதி தந்தையை நினைவு செய்கின்றேன். நினைவு சக்தியினாலேயே ராவணனை நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். இதில் பௌதீகமான சக்தி என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்நேரத்தில் அமெரிக்காவோ மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனெனில் அதனிடம் பெருமளவு செல்வமும் சொத்தும் போர் தளபாடங்கள் போன்றவையும் உள்ளன. அது அனைவரையும் கொள்வதற்கான பௌதீக சக்தியாகும். வெற்றியடைய வேண்டும் என்பதே அவர்களுடைய புத்தியில் உள்ளது. உங்களுடையது ஆன்மீக சக்தியாகும். அதன் மூலம் நீங்கள் ராவணனை வெற்றி கொண்டு உலக அதிபதிகள் ஆகின்றீர்கள். அரை கல்பத்திற்கு உங்களை எவராலும் வெற்றி கொள்ளவோ அல்லது உங்கள் ராஜ்யத்தை அபகரிக்கவோ முடியாது. வேறு எவராலும் இந்த ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற முடியாது. நீங்கள் என்னவாகின்றீர்கள் என்பதை ஒரு கணம் சற்று சிந்தியுங்கள். நீங்கள் பெருமளவு அன்புடன் தந்தையை நினைவு செய்வதுடன் சுயதர்ஷ்ண சக்கரத்தையும் சுழற்றுங்கள். விஷ்ணு பிறரின் கழுத்தை வெட்டுவதற்காகவே சுயதர்ஷ்ண சக்கரத்தை பயன்படுத்தினார் என்று மக்கள் நினைக்கிறார்கள். எவ்வாறாயினும் இதில் வன்முறை என்ற கேள்விக்கே இடமில்லை. எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை கூறுகின்றார். இனிமையான குழந்தைகளே, முன்னர் நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்றும் இப்பொழுது உள்ள உங்கள் நிலையமையை பாருங்கள். நீங்கள் எவ்வளவு பக்தி செய்திருந்தாலும் உங்களால் தீய ஆவிகளை அகற்ற முடியாதிருந்தது. இப்பொழுது அகநோக்குடையவர்களாகி உங்களுக்குள் ஏதாவது தீய ஆவிகள் உள்ளனவா என பாருங்கள். எவருடனாவது இதயபூர்வமாக பற்று வைத்திருந்தாலோ அல்லது எவரையாவது அரவணைத்தாலோ நீங்கள் சம்பாதித்துள்ள அனைத்தும் இழக்கப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அத்தகையவர்களின் முகத்தை கூட பார்க்க பாபா விரும்புவதில்லை. அவர்கள் தீண்டத்தகாதவர்கள் ஆகுவதை போலுள்ளது. அவர்கள் சுத்தமானவர்கள் அல்ல. அவர்களின் மனசாட்சி உறுத்துவதால் அவர்கள் தாம் நிச்சயமாக தீண்டத்தகாதவர்கள் ஆகிவிட்டதாக உணர்கிறார்கள். தந்தை கூறுகின்றார், உங்கள் சரீரம் உட்பட அனைத்தையும் மறந்து உங்களை ஆத்மாக்கள் என கருதுங்கள். இந்த ஸ்திதியை பேணினாலே நீங்கள் ஓர் தேவர் ஆகுவீர்கள். ஆகவே உங்களுக்குள் எந்த தீய ஆவியும் இருக்கக்கூடாது. உங்களை சோதிக்குமாறு பாபா உங்களுக்கு தொடர்ந்தும் கூறுகின்றார். பலருக்குள் கோபம் உள்ளது. அவர்களால் எவரையும் அவதூறு செய்யாமல் இருக்க முடியாது. அப்பொழுது சண்டை இடம் பெறுகிறது. கோபம் மிகவும் தீயது. இந்த தீய ஆவிகளை விரட்டி அடித்துவிட்டு முற்றிலும் தெளிவடையுங்கள். உங்கள் சொந்த சரீரத்தை கூட நீங்கள் நினைவு செய்யக்கூடாது. அப்பொழுதே நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெறுவீர்கள். இதனாலேயே 8 ரத்தினங்கள் மாத்திரம் நினைவு செய்யப்பட்டுள்ளனர். நீங்கள் ஓர் ரத்தினம் ஆகுவதற்காகவே ஞான ரத்தினங்களை பெற்றுள்ளீர்கள். 33 கோடி தேவர்கள் உள்ளனர் என மக்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அவர்களில் 8 பேர் மாத்திரமே சிறப்பு சித்தி எய்துகிறார்கள். அவர்களே பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். இது ஓர் புலமை பரிசலை பெறுதல் போலாகும். இலக்கு மிகவும் உயர்ந்தது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மேலும் முன்னேறி செல்லும் பொழுது சிலரில் ஒரு தீய ஆவி பிரவேசிக்கும் பொழுது விழுந்து விடுகிறார்கள். அங்கு விகாரம் எதுவும் இல்லை. குழந்தைகளாகிய நீங்கள் உங்களின் முழு நாடக சக்கரமும் சுழல வேண்டும். குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு நாடக சக்கரமும் சுழல வேண்டும். 5000 வருடங்களில் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை வினாடிகள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும். உங்களில் யாராவது விரும்பினால் இதனை கணக்கிடலாம். அப்பொழுது ஒவ்வொரு சக்கரத்திலும் எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை மணி நேரங்கள், எத்தனை வினாடிகள் உள்ளன என்பதை நீங்கள் விருட்சம் படத்தில் எழுதலாம். அப்பொழுது நீங்கள் கூறுவது முற்றிலும் சரியானது என்று மக்கள் கூறுவார்கள். பாபா உங்களிடம் 84 பிறவி கணக்கை பற்றி கூறுவாராயின் அவர் ஏன் சக்கரத்தின் கால எல்லையை பற்றி கூற மாட்டார்? குழந்தைகளாகிய உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது பிரதான விஷயம். நீங்கள் 5 விகாரங்களையும் விரட்டி அடிக்க வேண்டும். இந்த தீய ஆவிகளே அனைத்து உண்மையையும் அழித்துவிட்டன. இந்த தீய ஆவிகள் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதரிலும் உள்ளன. அவை தூய்மையின்மையின் மூலம் பிறக்கின்றன. அங்கே தூய்மையின்மை இருக்க முடியாது, ராவணனும் இருக்க மாட்டான். ராவணன் யார் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் பின்னர் ராவணன் இருக்காத வகையில் ராவணனை வெற்றி கொள்கின்றீர்கள். இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். தந்தை வந்துவிட்டதால் நீங்கள் நிச்சயமாக தந்தையிடமிருந்து ஓர் ஆஸ்தியை பெற வேண்டும். நீங்கள் எத்தனை முறை தேவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதையும் எத்தனை முறை அசுரர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதையும் உங்களால் கணக்கிட முடியும். நீங்கள் எண்ணற்ற முறை அவ்வாறு ஆகியுள்ளீர்கள். அச்சா, குழந்தைகளே, மௌனமாக இருந்தால் நீங்கள் ஒரு பொழுதும் கோபமடைய மாட்டீர்கள். தந்தை உங்களுக்கு கொடுத்துள்ள கற்பித்தல்களை நீங்கள் பயிற்சியில் இட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் ஒன்று. உங்களிடம் கேளுங்கள், எனக்குள் தீய ஆவி ஏதேனும் உள்ளதா? எனது கண்கள் குற்றமுடையவை ஆகின்றனவா? நான் மிகவும் சப்தமிட்டு பேசுகின்ற சமஸ்காரத்தினால் அமைதியின்மையை பரப்புகின்றேனா? பற்று அல்லது பேராசை என்ற விகாரங்கள் என்னை தொந்தரவு செய்கின்றனவா? 2. எந்த ஷரீரதாரி மீதும் பற்று கொண்டிருக்காதீர்கள். நினைவு யாத்திரையில் நிலைத்திருப்பதன் மூலம் உங்கள் ஷரீரம் உட்பட அனைத்தையும் மறந்து உங்களை ஆன்மீக சக்தியினால் நிரப்பிக் கொள்ளுங்கள். அந்த தீய ஆவிகளை நீங்கள் ஒருமுறை விரட்டியடித்து விட்டால் அவற்றிலிருந்து அரை கல்பத்திற்கு விடுதலை அடைந்தவர்கள் ஆகின்றீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சரியான வழிமுறையை பயன்படுத்துவதாலும் இறை நியதிகளை புரிந்து கொள்வதாலும் முதற் பிரிவிற்கான உரிமையை கொண்டிருந்து வெற்றி அடைவீர்களாக. ஓர் அடியை தைரியமாக எடுத்து வைப்பதால் நீங்கள் பல மில்லியன் கணக்கான அடிகள் உதவியை பெறுவீர்கள். நாடகத்தில் இந்த வழிமுறை ஒரு நியதியாக நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நாடகத்தில் இந்த வழிமுறை ஒரு நியதியாக நிச்சயிக்கப்பட்டிருந்தால் அனைவரும் உலகில் அரசராகி விடுவார்கள். இந்த வழிமுறையினாலேயே வரிசை கிரமமாக இருக்கின்ற நியதி உள்ளது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் உள்ளது என்பதற்கு அமையவே உங்கள் ஒவ்வொருவராலும் உதவியை பெற முடியும். நீங்கள் அர்ப்பணித்தவராகவோ அல்லது குடும்பத்தில் ஒருவராகவோ இருந்தாலும் உங்களுக்கு சமமான உரிமைகளே உள்ளன. நீங்கள் சரியான வழிமுறையை பயன்படுத்துவதால் வெற்றியடைகின்றீர்கள். இந்த இறை நியதியை புரிந்து கொண்டு கவனக்குறைவு என்னும் விளையாட்டுகளை முடித்து விடுங்கள். அப்பொழுதே நீங்கள் முதற் பிரிவிற்கான உரிமையை பெறுவீர்கள். ஸ்லோகம். உங்கள் எண்ணங்கள் என்னும் பொக்கிஷத்தின் ரீதியில் ஒரு சிக்கன அவதாரம் ஆகுங்கள். ஓம் சாந்தி.